الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சென்ற வார கேள்வி பதில ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. அந்த கேள்வி எப்படின்னு சொன்னா, இஜ்மா உஸ் சஹாபாவை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றுவதில்லை. அப்ப அதை மார்க்கமாக எடுப்பதில்லை. அப்படி என்றால் இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்குவதற்குரிய சபபு நுசூல் ஒன்று இருக்குது. அப்ப இந்த சபபு நுசூல்கள் எல்லாம் சஹாபாக்களை தொட்டு தான் வந்திருக்குது. இஜ்மாவு சஹாபா. அப்ப எப்படி நாங்கள் குர்ஆனை விளங்குறது? இதான் கேள்வி. இஜ்மா உஸ் சஹாபா, அதே போல சஹாபாக்களுடைய கூட்டுகள் இருக்குது மௌக்கூஃப், இதுகளை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மார்க்கமாக எடுக்கிறதில்லை. அப்ப அப்படி எடுக்கிற இல்லைன்னு சொன்னா, இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்குறதுக்கு சபபு நுசூல் ஒன்று இருக்குது. இந்த சபபு நுசூல்கள் எல்லாம் சஹாபாக்களை தொட்டு தான் வந்திருக்குது. அப்ப எப்படி இதை எடுக்கிற இல்லைன்னா எப்படி நாங்க குர்ஆன் விளங்குறது காட்டியிருக்கிறாங்க? அதுக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அப்ப அதை இப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சபப் அண்ட் நுசூல், சபப்னா காரணம், நுசூல்னா இறங்குதல். அப்ப குர்ஆனிய வசனங்கள் இறங்குவதற்குரிய காரணம் அத சபபு நுசூல். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். கஅபாவை முன்னோக்கிறது இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க தொழுகையில். என்னண்டா, மக்காவின் பக்கம் உங்களோட முகத்தை திருப்புங்கன்னு ஒரு சட்டம் இறங்காதா என்று ஒரு ஆசை அவங்களுக்கு. அப்படி பார்த்து பார்த்து இருந்தாங்க. திடீர்னு வசனம் இறங்கிட்டு, நபியே உங்களுடைய முகத்தை மஸ்ஜித் ஹராமின் பக்கம் திருப்புங்கள். அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஆயத்து இறங்குது ரெண்டாவது ரகாயத்தில். உடனே திரும்பிட்டாங்க மறுபக்கம். அப்படியே நேர் மாற்றமாக வரும் மதீனாவில். அப்ப இங்கிட்டு இப்படி தொழுதுகிட்டு இருக்கிற ஆயத்திறங்களும் இங்கிட்டு திரும்பிட்டாங்க. அப்ப இந்த முகத்தை திருப்பினாங்கள ஆயத்து இறங்கிச்சு. அப்ப வள்ளி வஜக சத்திரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதில் ஹராமின் பக்கம் திருப்புங்கள். இதுக்கு சபபு நுசூல் என்ன? இது ஏன் இந்த ஆயத்து இறங்கிச்சு? அந்த சபபு நுசூலும் குர்ஆனா இருக்குது. எப்படி? மேல பார்த்து பார்த்து இருந்தது. இதுதான் சவுபு, பார்த்து பார்த்து இருந்தாங்க. இதுதான் காரணம், சவுபு நுசூல் ஆயத்து இறங்கிட்டு. அப்ப சபபு என்றால் காரணம், நுசூல் சொன்னா இறங்குதல். அப்ப குர்ஆன்ல நாம பார்த்தா சில சூராக்களுக்கு அந்த சவுபு நுசூல் இருக்கும், சிலருக்கு இருக்காது, சில வசனங்களுக்கு இருக்கும், சில வசனங்களுக்கு இருக்காது, இப்படி எல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சூனியம் விஷயத்தில் ஃபலக் அன்னாஸ் இறங்கிச்சு. அப்போ என்ன சவபு இந்த ஆயத்து இறங்குறதுக்கு? சவபு நுசூல் என்ன? மக்காவிலையும் இறங்கிச்சு மதீனாவிலையும் இறங்கிச்சு. அப்போ இந்த சூனிய விஷயம் இப்படி நாம சவபு நுசூலை வழங்கி கொள்ளலாம். அடுத்தது சஹாபாக்களுடைய கூற்றுகள் இஜ்மாவு சஹாபாவை நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது உண்மைதான். என்ன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற எல்லா ஜமா பிரிவுகளிலும் கலப்படம் இருக்குது. அப்போ நாங்கள் மட்டும்தான் உலகத்திலே அடித்து சொல்லலாம் வஹியை மட்டுமே நாங்கள் பின்பற்றுறோம். வஹி என்ன? அல் குர்ஆன், சஹியான ஹதீஸ். வேற எதையுமே நாங்கள் பின்பற்றுறது இல்லை. அதனால தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்கு சொல்றது இல்லை. அது வஹி இல்லை. அது முத்தலாக்க அனுமதிக்கிறது இல்லை. அது வஹி இல்லை. பிரயாணத்தில் நாலு தொழுகிறது இல்லை. அது வஹி இல்லை தொழுகிறது. அப்படி அப்போ ரெண்டு பாங்கு சொல்றதும் தலாக்கு முத்தலாக்க அனுமதிப்பதும் பிரயாணத்தில் நாலு சொல்வதும் அது வஹி இல்லை. அதனால நாங்கள் அதை எடுக்கிறது இல்லை. இதுதான் சரி. அப்போ அல்லாஹ் குர்ஆன் வஹியை மட்டும் பின்பற்ற சொல்லி தான் வந்திருக்குது. அப்போ தெளிவாக நாம் சொல்கிறது இதுதான். உலகத்திலேயே 200 கோடி மக்களில் இந்த ஒரு 3000-4000 பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வஹியை மட்டும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவங்க. அதனால தான் நாம் சொல்ல இந்த கூட்டம் சொர்க்கம் போவோம் இன்ஷா அல்லாஹ். மற்ற எந்த கூட்டமும் சொர்க்கம் போகாது. அவங்க தொழுதாலும் சரி, நோன்பு பிடிச்சாலும் சரி, என்ன ஹஜ் செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் போக மாட்டாங்க. ஏன்? இந்த இஸ்லாத்தின் மூலாதாரத்தில் கலப்படம் இருக்குது. எப்போ இந்த மூலாதாரத்தில் கலப்படம் வந்துச்சே ஷிருக்கு வந்துடும். எப்போ ஷிருக்கு வருதோ அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. அப்போ அது ஒரு விஷயம். அடுத்தது அப்போ எப்படி விளங்குறதுன்னு கேட்குறாங்க. வணங்கிக் கொள்ளணும். இந்த சபபு நுசூல் இருக்குத, இதுல 99% குர்ஆனும் அல்ல ஹதீஸும் அல்ல. அது வஹி இல்ல. சபபு நுசூல் இருக்குத, இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. 99 1-2 தான் குர்ஆன் ஹதீஸாக இருக்க சபபு நுசூலும், மற்றதெல்லாம் வஹி இல்ல. உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டாங்க மிம்பரில் நின்று கொண்டு, நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன குர்ஆனை வைத்து விளையாடுகின்றீர்களா என்று கேட்டுட்டு சொன்னாங்க. போய் அந்த இப்னு உமரை தன்னுடைய மனைவியை திருப்பி எடுத்து மனைவியை ஆக்கி கொள்ளும்படி கட்டளை போடுங்க சொன்னாங்க. இது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம். ஏன் இந்த ஹதீஸை சொன்னாங்க? இந்த ஹதீஸுக்கு சவுபு நுசூல் இருக்குது. அது என்ன கேட்டா, இப்னு உமர் தன்னுடைய மனைவியை ஹைல் மாதவிடாயாக இருக்கும் போது தலாக்கு விட்டுட்டாங்க. அப்பா கேட்டான், விளையாடுறீங்களா சொல்லி திருப்பி எடுத்துக்க வச்சாங்க. தலாக்கு செல்லுபடி ஆகாது. துப்புரவு இல்லாம இருக்கும் போது தலாக்கு விட்டா செல்லுபடி ஆகாது. இப்போ இந்த சவபு நபி சொன்னாங்க இப்படி விளையாடுகின்றீர்களான்னு கேட்டுட்டு திருப்பி எடுக்க சொல்லி, இதுக்கு சவபு நுசூல் என்ன? இப்னு உமர் தலாக்கு விட்டது, இது வஹியா? இந்த இப்னு உமர் தலாக்கு விட்டாங்களா, இதான் சவுபு நுசூல். இது வஹியா? இல்லை, அவங்களோட சொந்த செயல். அப்போ இது வஹி இல்லை. இப்படித்தான் அதிகமான சவுபு நுசூல்கள் வரும். அது வஹியா இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க நபியுடைய காலத்தில், செஞ்சா வசன வரங்க இல்லாட்டி ஹதீஸ் வரும். அதுக்கு உதாரணம் இதுதான். சரி, அப்போ எப்படி விளங்குறது குர்ஆனை கேட்குறாங்க. குர்ஆனை விளங்குறதுக்கும் சவுபு நுசூலுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வஹி இல்லையே சவுபு நுசூல். அப்ப குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு சவுபு நுசூல் அவசியமே இல்லை. ஏன்னா சும்மா ஒரு விளக்கம் ஒன்று சும்மா கிடைக்கும், அது மார்க்கத்தோட சம்பந்தப்படாது. அது இல்லாட்டியாலும் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்க இயலும். உதாரணத்திற்கு இந்த மேல நாம சொன்ன ஒரு உதாரணம் இதையும் எடுங்க நீங்க. இப்ப இப்னு உமர் மனைவிய ஹைதுடைய காலத்துல தலாக்கு விட இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த சட்டம் இறங்குமா இல்ல, சட்டம் இறங்கத்தான் செய்யும் பொதுவா. எப்படி மாதவிடாய காலத்துல பெண்களை தலாக் கூடாதுங்கன்னு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல இருக்குது. இவனும் மறுபடி மாதவிடாய காலத்துல தலாக்கு விட்டாங்கன்னு இல்ல. இப்ப இந்த ஹதீஸ் வழங்குறது நமக்கு கஷ்டமா இல்ல? ஹதீஸ நாம பார்ப்போம். ஹதீஸுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துத்தல்லிகு ஃபி ஹாலத்தில் ஹைத், வச்சுக்கொள்ளுங்க, ஹைதுடைய காலத்துல தலாக்கு விடாதீங்க. நாம பின்பற்றுவோம். அதுக்கு அவங்க தலாக்கூட்ட சவுக்குன்னு சொல்ல நமக்கு தேவையா இல்ல? சும்மா ஒரு வழங்குற நாம என்ன, இவங்க இப்படி செய்யவும் இது இறங்கிச்சு, செய்யாம இருந்தாலும் என்ன செய்யும், இறங்கத்தான் செய்யும். அப்ப இது விளங்குறதுக்கு இது அவசியம் இல்லை. நபி மேல மேல பார்த்தாங்க சவுபு நுசூல் இறங்கிச்சு, இங்கிட்டு திரும்புங்க. சரி, மேல மேல பார்த்தது சவுபு நுசூல் வர இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். குர்ஆன் எழுதிக்கு வல்லி வஜஹக சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், கஅபாவின் பக்கம் முகத்தை திருப்புங்கன்னா நாம திருப்ப வேண்டியதான். அந்த சவுபு நுசூல் நமக்கு தேவையா? அது இந்த குர்ஆனை விளங்குறதுக்கு அவசியமா இல்லை? அது வந்தாலும் சரி வராட்டியாலும் பிரச்சனை இல்லை. அப்ப குர்ஆனை விளங்குவதற்கு சவுபு நுசூல் அவசியம் என்பது இல்லைங்கிறது நமக்கு விளங்குது. அப்ப இந்த கேள்வி இப்படி இருக்குது, எப்படி விளங்குறது? அப்ப இந்த கேள்வி பல அழகா விளங்கலாம். அடுத்து இந்த சவுபு நுசூல் சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், தஃப்ஸீர் கிதாபுகள்ல ஒரு 100 சவுபு நுசூல் கொண்டதா 2 தான் உண்மையாயிருக்கும். மற்றதெல்லாம் சும்மா அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஏன்னா இபுன் மர்தவியா சொன்னார், முஜாஹித் சொன்னாரு, அத்தா சொன்னாரு, இப்படித்தான் வரா. அப்ப இவங்க அந்த காலத்தில் இருந்தாங்களா? அப்போ சபபு நுசூலு செடது உண்மை, உண்மை நபியுடைய காலத்துல நடந்திருக்கும், இது உண்மை. ஆனா இது மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு அவசியம் என்பது இல்லை. 100 விதமான சவுபு நுசூல் கிதாபுகளை எழுதப்பட்டிருக்குது தஃப்ஸீர்கள்ல. இது அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார். நபி காலத்தில் நடக்காத சவுபு நுசூல்களை சும்மா எழுதி எழுதிய வச்சுக்காங்க. அப்ப இப்ப நாம கொஞ்சம் பார்ப்போம், சும்மா 5-6 உதாரணங்களை வழங்கி கொள்றதுக்கு. நாம 2 உதாரணம் பார்த்தோம், தெளிவா இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இப்படி பத்ர் யுத்த நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்டுட்டாங்க, காவிர்கள் தோத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் பிடிபட்டாங்க. பிடிபட்ட உடனே அவங்கள வச்சு பார்த்தா எல்லாம் சொந்தக்காரர்கள். அப்ப என்ன செய்யறதுன்னு மஷூரா பண்ணினாங்க. உமர் ஹத்தாப கூப்பிட்டு காட்டாங்க, என்ன செய்வோம் சொன்னாங்க, முழு பேரையும் வெட்டுவோம். மகன் காபிர், வாப்பா முஸ்லீம், வாப்பாட கையில வாழை கொடுப்போம், மகனை வெட்டட்டோம். மகா முஸ்லீம், வாப்பா காபிர், புடிபட்டிக்காரு, மகன்கிட்ட வாழை கொடுத்து வாப்பா வெட்ட வைப்போம். இவங்களை யாரையும் விடக்கூடாது, விட்டா போயிட்டு திருப்பி இவங்க படைகளை திரட்டிட்டு வருவாங்கண்டாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் கூப்பிட்டாங்க, என்ன சொல்றீங்கண்டாங்க. சொன்னாங்க, எல்லாம் சொந்தக்காரர்கள், கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் காசை வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அபூபக்கருடைய கருத்து சரியா பட்டுது. அப்ப காசை வாங்கிட்டு விட்டுட்டான். அதான் அவட மருமகனும் ஒரு ஆள், ஜெயினம்புட காசை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு ஜெயினம்பு தான் மாலையை கொடுத்ததாக வருவது. அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க மதீனாவில், அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்காக கணவனை விட்டுட்டு வந்தவங்க. இப்ப இப்படி காசெல்லாம் எடுத்து முடிஞ்சு போனதுக்கு பிறகு ஆயத்து இறங்குது. நபியே கூப்பிட்டு, எந்த ஒரு நபிக்கும் யுத்தத்தில் கைதிகளை பிடித்ததற்கு பிறகு அவரிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்வது கூடாது, அவர்களை அதே இடத்தில் என்ன கருவறுத்திருக்கணும் அப்படின்னு வந்து அபூபக்கர் சித்திக்க கருத்தை அல்லாஹு தஆலா ஏற்கையில் உமர் ஹத்தாபுடைய கருத்தை தான் அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொன்னா, நடந்தே நடந்து போச்சு, குற்றம் இல்லை, தெரியாது, அந்த பணத்தையும் ஒன்னும் வீச கிச தேவையில்லை, நல்லா சாப்பிடுங்கன்னு வந்துட்டு. இப்ப இந்த ஆயத்து இறங்குறதுக்கு சவுபு நுசூல் என்ன, அங்கே நடந்த விஷயம், இது வஹியா இல்ல? இது வஹி இல்ல. உமர் ஹத்தாபு சொன்னதான் வஹி இல்லை. அபூபக்கர் சொன்னதும் வகி இல்லை, நபி அவங்க அந்த மசூராவுப்படி அமல் செஞ்சதும் வகி இல்லை. அவங்கட கருத்துக்கள் அவ நல்லா வழங்கிட்டு தெளிவா, தௌபு நுசூலு வகி இல்லை. அது இப்போ இந்த சட்டத்தை வழங்குறதுக்கு இது அவசியமா? இந்த தௌபு நுசூல் இந்த வரலாறு வரையில் ஹதீஸ்ல வச்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் இருக்குது, எந்த ஒரு நபிக்கும் உரிமை கிடையாது யுத்தத்தில் வந்துட்டு கைதிகளை பிடிச்சி எடுத்து தள்ளி வாங்கிட்டு விடுவது. அப்போ இந்த ஆயத்து குர்ஆன் இருந்தால் ஒரு ஹிலாபத் வந்ததுக்கு பிறகு ஒரு ஹலீஃபா ஒரு நாட்டோட கோல் கொடுத்து பிடிச்சி கைதிகளை கைது செஞ்சா இதுக்கு சௌபு நுசூல் இருக்குதான்னு தேடுவாங்களா? ஹதீஸை பார்ப்பான், இந்த குர்ஆனை பார்ப்பான், குர்ஆன் இருக்குது இப்படி செய்யக்கூடாதுன்னு செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான், செய்ய மாட்டாங்க. அவன் இந்த சௌபு நுசூல் குர்ஆனை வழங்க தேவையா இல்லை? இது ஒரு உதாரணம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லான்னு ஒரு ஆள் இருந்தார், கிடைக்கிற குழப்பம் போடுறவர், உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு முனாஃபிக்கா நடிக்கிறது, இப்படி சில சில காட்டா சத்தியம் பண்றது, இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இனி இதில் இப்படி இப்படி ஒரு ஆள் உள்ளுக்க கொண்டு இருந்தா ஒரு தலைமைத்துவம் வந்துட்டு சில சித்தனாக்களை கவனிக்க அப்படி கொஞ்சம் பராமுகமாக இருந்தா முஸ்லீம்களும் அதில் போட்டு ரொம்ப தலைமைத்துவத்தை போட்டு இது பண்ணக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த அப்துல்லா முனாஃபிக்னு நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சது, அப்பவும் சும்மா தான் இருந்தாங்க, விட்டுட்டு பெரிய பித்தனா உண்டாகும் அப்படின்னு லாபத்தை இருக்க சிலைய. அப்போ அப்படி இருக்க சில கடைசியில் ஆள் மூத்தா போயிட்டாரு. மூத்தா போ நபி சொல்லாம் தொழுவிக்க போறாங்க வளமு போல. அப்போ உமர் ஹத்தா போய் புடவையை பிடிச்சி இழுத்து தொழுவிக்காதீங்க உங்க நாஃபிக்குண்டாங்க. அப்போ நபி முகத்தை பார்த்துட்டு இப்படி விட்டுட்டு போய் தொழுவிக்க போனாங்க. மறுபடியும் இழுத்தாங்க, மூணு முறை இழுத்தாங்க. அப்போ கேட்கையில் போய் தொழுவிச்சிட்டாங்க. தொழுவிக்க முடிய ஆயத்தரங்கு நபியே, இப்படிப்பட்ட முனாஃபிக்களுக்கு இதற்கு பிறகு நீங்கள் தொழுவிக்க கூடாது என்று வந்துட்டு சட்டம். அப்ப இந்த ஆயத்து இறங்குறதுக்கு சௌபு நுசூல் என்ன? உமர் ஹத்தா பிடிச்சி பிடிச்சி இழுத்தது. இது வகியா இல்லை? அவங்களோட சொந்த செயல். வகியா வந்துச்சு அவங்களை பிடிச்சி பிடிச்சி இழுங்கண்டேன் இல்லை, அவங்களோட செயல். சரி, இது இந்த இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு அவசியமா தேவையா இல்லைன்னு வரலாற்றில் வரையில்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. நவீன காலத்து நடந்தது தான், ஆனால் வரையில்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த குர்ஆனை வழங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அமீருக்கு தெளிவாக வழங்கு முனாஃபிக்குன்னு சொல்லிக்க மாட்டார், அவ்வளவு அந்த ஆயத்தின்படி. இதே போல இன்னொரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஜெய்னப் அவங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் அடிக்கடி போவாங்க. அவங்க ரொம்ப மார்க்கத்திலே ரொம்ப பற்றுள்ள ஆள் ஜெய்னப், எல்லா மலைமாரும் அப்படித்தான். அது அவங்க கொஞ்சம் மார்க்கத்தில் இதான் ஆள். அதே போல் ஆயிஷாவில் ரொம்ப அன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் அப்படி இந்த மார்க்கம் இப்படி இருந்துச்சு. ஜெய்னப்க்கு அடிக்கடி போகிறது. அப்போ இது மற்ற மனைவிகளுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு அடிக்கடி நயம் அங்கே போயிட்டு போயிட்டு வராங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கூடிய மனிதன்ட வாயிலாங்க, மனிதன்கிறதையும் எல்லாம் காட்டுறான். அப்போ அவங்கெல்லாம் கூடி ஒரு சுமார் வேலை ஒன்று செஞ்சாங்க. அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு தேன் குடிக்கிட்டு வருவாங்க. அங்கே தேன் இருந்துச்சு அவங்கள வீட்டில். அவள் எல்லாம் திட்டமிட்டு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் நபி வரவோம், என்ன அவங்களோட வாயிலேருந்து நாட்டு அடிக்குது நீ சொல்கிறேன், எல்லாரும் இப்படி சொல்லுங்கள். அப்போ அங்கே போய் தேன் குடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அது குறைஞ்ச மனைவிமார்களுக்கு அந்த மாப்பிள்ளை தன்னோட வீட்டில் இருக்கோன்னா விரும்புவாங்க, தன்னுடைய கையால் சாப்பிடுவேன் அப்படிதான் எல்லாம் படைச்சிக்கும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லிடாது, போட்டு ரொம்ப இது பண்ணவும் கூடாது, இந்த கோப்பை அடித்து உடைச்சிடும் ஒன்றும் சொல்லிடலாம். விசாரிச்சாலும் இப்படி இருக்குது. அப்போ ஒரு முறை தேன் குடிச்சிட்டு வரோம், ஒரு மனைவி என்ன நாட்டு அடிக்கு வாயில நம்பிக்கை என்னடா இது, இன்னொரு மனைவி என்ன வாயிலிருந்து வாசம் வீச்சு அடிக்குது என்ன செஞ்சீங்க அப்படின்ற உடனே அவங்களுக்கு வழங்கிட்டா கொஞ்சம் தேனில் இருந்து தான் சொன்னாங்க, இதுக்கு மேல நான் தேன் குடிக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு தேன் ஹராம்ட்டாங்க. ஆயத்து இறங்குது, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஏன் ஹராம் ஆக்குகிறீர்கள்? தபுத்தகை மரலாச்சி அசுவாஜி உங்களோட மனைவி மாற திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ஹலால் ஆக்குனது ஹராம் ஆக்குறீங்களா? ஆனா குற்றம் இல்லை, பாவம் இல்லை, செஞ்சிட்டாங்க. உடனே அல்லாஹ் அறிவிச்சான், அவட அவங்க சத்தியத்தை முறிச்சுப்பாங்க போறோம். அப்ப இங்க பாருங்க, இந்த ஆயத்து இறங்குறது லிமத்து ஹர்ரிமுமா அஹல்லாவுக்கு சவபு நுசூல் மனைவிமார்கள் செஞ்ச வேலை. இது இந்த சவபு நுசூல் இது வகையா இல்லை, அவங்கள திட்டமிட்டு செஞ்சது. சரி, இது குர்ஆன் இந்த ஆயத்தை வழங்குறதுக்கு அவசியமா இல்லை, வரையிலன்னு வச்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் இருக்கிறது லிமத்து ஹர்ரிமுமா அஹல்லான், அல்லாஹ் நபியை பார்த்து ஹராமாக்கியது ஏன் ஹலாலாக்கியது ஏன் ஹராமாக்குறேன்னு இருந்தா உழைப்பாப்பா என்னமோ செஞ்சிருக்கிறாங்க போல அல்லாஹ் சொல்லிங்க. அப்ப நமக்கும் சட்டம் இதுதான், அல்லாஹ் ஹலாலாக்குனது நம்ம ஹராமாக்க கூடாது. ஆட்டு அரைச்சி ஹராம், கோழி அரைச்சி ஹராம், மாட்டு அரைச்சி ஹராம்னு நம்ம சொல்லக்கூடாது, விளையங்கிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு கேள்வி வர, இப்ப ஃபார்ம் கோழி திங்க கூடாது, அது அந்த கோழி கூடாதுதான், கூடாது ஹராம் இல்லை, நோய். அது ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ளணும். நாம திங்கிறோம், பெண்கள் திங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நோய் அந்த பாலை குடிச்சு. இதுல போட்டிக்காங்க, ஒரு அந்த ஒரு கோழியை அப்படியே இதுல போட்டு அரைச்சி புழிஞ்சி எடுத்து ஒரு கிளாஸ் காட்டான், இதை ஒருத்தன் குடிக்க செத்து போயிடுவான். அவ்வளவு நஞ்சு அந்த கோழிக்கு கொடுக்குற குளிசைகள் தண்ணி பார்த்தா கச்சி கசம், கத்தியான கடிதி. வைத்தியர்கள் சொல்றாங்க போ, இந்தியாவில் இந்த கோழி தொடாதீங்க, திங்காதீங்க அப்படின்ட்டு. நீ அதை நாமளும் பார்த்தது போற, நாமளும் ரெண்டு மூணு வருஷமாச்சு தொடுறதே இல்லை அந்த கோழி. ஹராம்னு நாம சொல்ல யாருக்கும், சிண்டு நோய் வந்தா அவங்க பார்த்துக்கிட்டு போட்டோம், ஹராம்னு நமக்கு சொல்ல, அதுல ஹலாலாக்குனது. அப்ப அதுல ஹலாலாக்குனது எல்லாம் சரின்னு இல்லை, கெடுதியும் இருக்குது. இப்போ மாட்டரைச்சி பால் கொடுக்குற மாட்டரைச்சி கெடுதி, நீங்க கூடாது நோயின்னு வந்துருக்கு, கூடாதுன்னு இல்லை நோய். அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ குர்ஆன்ல விளங்கிக்கிடுவாங்க, அல்லாஹ் ஹலால் ஆக்கினத்தை யாரும் ஹராமாக்க கூடாது அப்படின்னு. இதே போல மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக்கை சொன்ன உடனே பெரிய பிரச்சனை வந்து, காபிர்கள் நான் இது பண்ணி என்ன செய்யுது, எல்லாம் குடும்பம்லாம் பிரிஞ்சு ஒரே சண்டை சச்சரவு இப்படி கடந்துச்சு. அப்ப அவனு ஒரு திட்டம் விட்டு சொன்னானு, ஆறு மாசம் நாங்க அல்லாஹ் வணங்குறோம், நீங்க சிலைய வணங்குங்க, நீங்க ஆறு மாசம் அல்லாஹ் வணங்குங்க, நாங்க இதை வணங்குறோம், இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்களுக்கு. வந்த உடனே ஆயத்து இறங்குது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் கூறுங்கள் காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன், அந்த சிலைகளை வணங்க மாட்டேன். நாங்கள் வணங்குவதே நீய வணங்க மாட்டோம், ஒரு காலம் நீ அல்லாஹ் வணங்க மாட்டான். அந்த ஆயத்து இறங்கிச்சு எதுக்கு, இவன் இந்த உடன்படிக்கைக்கு போனதுக்கு. சவுபு நுசூல், நீங்க ஆறு மாசம் நாங்க ஆறு மாசம், இது வகையா இல்லை, அவங்களா நினைச்சு செஞ்சது. சரி, இப்ப இந்த சவுபு நுசூல் குர்ஆன வழங்குறதுக்கு அவசியமா இல்லை, இந்த சவுபு நுசூல வரையிலன்னு வச்சுக்கிடுங்க. குர்ஆன் இருக்குது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே, நீங்கள் எதற்கு கட்டுப்படுகிறீர்களோ அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எதை நீங்கள் வணங்குகிறீர்களோ நான் அதை வணங்க மாட்டேன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நாமளும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போவோம், அவ்வளவுதான். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை ஊண்டி சொல்றேன்னு கேட்டா, அந்த கேள்வி கேட்டவங்க இது பெரிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இந்த சவுபு நுசூல் எல்லாம் நபிக்கு புறவு சஹாபாக்கள் சொன்னது, இவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு. நாம சொல்றதெல்லாம் நபியோட காலத்துல நடந்ததுதான் எல்லாம். அப்ப இது சஹாபாக்களுடைய கூட்டா இருந்தாலும் நம்மிட காலத்து நடந்ததுதான் இது, அங்க அவங்க உயிரோட ஈக்கஜி நடந்த சம்பவங்கள் தான் இதெல்லாம். அப்ப அது இல்லாம இதை வழங்க முடியாது ஒரு ஆள் பிள்ளையான பிரிவுகள் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் சவுபுன்னு சொல்லி இருக்கிற அவங்கள. அப்ப இது பிள்ளையான ஒரு நம்பிக்கை, அது சரியா திருத்தப்படணும், திருந்தணத்துக்காக வேண்டித்தான் நான் தெளிவா சொல்றேன். இப்படி ஒவ்வொன்னையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு ஆள் வந்தாங்க, வந்து ஒரு வழக்கை ஃபைல் பண்ணாங்க. என்ன, இந்த வயல்ல தண்ணி வந்துகிட்டு ஓடுது, அதை அவர் அடைச்சி வச்சாரு, விட மாட்டேங்காரு ஒரு ஆள் அப்படின்னு. அப்ப அது யாருன்னா நபியுடைய சாட்சியாடமான. அப்ப அவங்களையும் கூப்பிட்டு ஒரு முடிவை கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? நீங்க விடுங்க, அவருடைய வயல் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு பிறகு நீங்க அடைச்சி வச்சிருங்க. அப்ப இது அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல. அப்ப அவர் சொன்னாரு, இது இந்த தீர்ப்பு நல்லா இல்லை, ஏதோ சாச்சாட மகாண்டத்துக்காக வேண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி வழங்குதுன்றார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து அந்த தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி இது பண்ணாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் நஷ்டம், அது விபரம் நிறைய இருக்கு. உடனே ஆயத்து இறங்குது, ஃபலா வரப்பிக் லா யுஃமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத் வயுஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்து, நபியே அவர்கள் விசுவாசிகளாக ஆக மாட்டார்கள் எதுவரைக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சினைக்கு உங்களை நீதிபதியாக ஆக்கி நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் வரை. இந்த ஆயத்தை இறங்கி அப்ப சௌபந்தூல் என்ன, அந்த ஆயத்தை இறங்க இந்த சண்டை சச்சரவு, இந்த சண்டை சச்சரவு வகையா இல்லை. சரி, இது வழங்குறது குர்ஆன் ஆயத்தை வழங்க இது தேவையா அவசியமா? அவசியமும் இல்லை. இது வரையில வச்சுக்கிடுங்க, ஒன்றும் இல்லை. குர்ஆனை ஓதுவோம், அப்போ அதில் வழங்குவோம். நாம அல்லாஹு தஆலா சொல்றோம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நபியை நீதிபதியாக ஆக்கி இது பண்ணணும், அது உயிரோடு இருக்கும் போது. இப்போ நபி இல்லை, அது குர்ஆன் இருக்கு, இப்போ ருத்து இல்லாய் வர்றது குர்ஆன் ஹதீஸ்மாக கொண்டு போவோம். அப்போ இது வழங்குறதுக்கு இது அவசியம் இல்லை. இதே போல இன்னொரு உதாரணத்தை நாம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து ஒரு யுத்தத்துக்கு போனாங்க, போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அன்னை ஆயிஷால கழுத்திலேருந்து மாலையை காணுங்க அத்து விழுந்துட்டு, இது அவங்க அவங்கள்ட்ட தேடி போனாங்க போது அது நீண்ட சம்பவம். அப்போ டைம் வந்த உடனே எல்லாரும் வாகனத்தை புறப்பட்டு வந்துட்டாங்க. நபி நினைச்சிக்காங்க ஒட்டகத்துக்கு மேலே கூடாரத்துக்குள்ள ஆயிஷா உள்ளுக்கு இருக்கிறாங்க, வாகனம் புறப்பட்டு போயிட்டது. இவங்க போய் மாலையை தேடி தேடி அங்கிட்டுலாம் பார்த்தா மாலை இல்லை, அங்கிட்டு கலாகாஜத்துக்கு போன இடத்துல மாலை இல்லை. இங்க வந்து பார்த்தா வாகனம் இடம் போயிட்டு. அப்ப அவங்க பார்த்திக்காங்க, அங்கிட்டு அவங்க போன வழி சவரிடுவோம், இங்கனையே இருப்போம், தேடி வருவாங்க அப்படின்ட்டு அங்கனையே ஒரு மரத்துக்கு அப்படி இருந்தாங்க. இருந்தா தூக்கம் போயிட்டு சாஞ்சிட்டாங்க. அப்ப நபியில வழக்கம் வாகனம் புறப்பட்டதுக்கு பிறகு சும்மா ஒரு ஆள் அப்படி எல்லா இடத்தையும் சுத்துவார். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு 1000, 5000, 10000, 50000 பேர் யுத்தத்துக்கு போவாங்க. தங்கி நண்ட ஆனா பங்கன கொஞ்சம் பேரு, ஏத்தாள்ல கொஞ்சம் பேரு, பூலாச்சல்ல கொஞ்சம் பேரு, இப்படிலாம் இருப்பாங்க. அழகா தள்ளி தள்ளி மரங்களை தேடி தேடி தொழுக டைம் ஒன்னு சேருவாங்க, அப்படி இருக்குது. அப்ப என்ன நடந்திக்கா சாமான்கள் விடுபட்டிக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க. அந்த வயல ஒரு சாபி அப்படி சுத்தி பார்த்துக்கிட்டு வந்தாங்க. வரச்சில ஒரு உருவம் ஒண்ணு கிடக்குது மரத்துக்கு, யாருன்னு தெரியாது. அப்ப கிட்ட வந்து பார்த்தாங்க, முகம் திறந்திருக்குது, கண்டுட்டாங்க. பார்த்தா அன்னை ஆயிஷா. அப்ப எப்படி தெரியும்னா, அந்த பர்தாவுக்கு முந்தி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள கண்டிருக்கிறாங்க, இல்லாட்டி தேட இல்லாது. அப்ப அவங்க அங்க நின்று என்ன செஞ்சாங்க, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தத்தை போட்டாங்க. உடனே அன்னை ஆயிஷா விழிச்சு சொல்றாங்க, ஹம்மர்த்து வஜி, என் துண்டால முகத்தை மூடிக்கொண்டேன். வருவனங்க அவங்கள முகம் மூடித்தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது இவங்க ஒரு கூட்டம் சொல்லி அது நபியில மனைவிக்குண்டு, அது வேற சப்ஜெக்ட். அப்ப அதோட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த வாகனத்தை கொண்டு பாட்டினாங்க, ஒட்டகம் படுத்து இவங்க ஏறி அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க. அப்ப கொண்டுகிட்டு வந்து நபியோட இவங்களை சேர்த்து விட்டுட்டாங்க, அது விஷயம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த செய்தி கொஞ்சம் பறந்த உடனே முஸ்லீம்கள் வாயை பொத்திட்டு சும்மா இருக்கணும், என்ன சந்தேகம் அன்னை ஆயிஷாவில். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதான் முஸ்லீம்கள் ஒரு இப்படி நிறைய செய்வாங்கள, இந்த படுதூர் இருக்குது முஸ்லீம்கள்ல அங்கேயே நடந்திருக்கு. அப்ப நாமளை பார்க்கவான்னு அதான் ஒரு ஆள் வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பினான், ஒரு முறுத்தது. அதான் அல்லா கூலியம் கொடுத்தீங்க அவனுக்குள்ள, எல்லாம் வச்சு செஞ்சது என்ன, ஒரு புள்ள பையத்தை செய்ய வந்துட்டான், நான் பையத்தை எடுக்கிறத கையை பிடிக்கிட்டேன், நான் குட்டிக்கு அந்த புள்ள கீச்சு கத்திட்டு ஓடிட்டான். என்ன செய்யறேன் அப்படி நான் பதறி அவர் உடனே ஜமாத்தில் ஒரு வாலிபரை கூப்பிட்டு நீ நடந்து போச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கணும், கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேனா. இப்படிப்பட்ட ஆலிவர் பையத்தை எடுக்கிறான்னு வாட்ஸ்அப்பில் எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் ஒத்து செஞ்சது அல்லா அவனுக்குள்ள நாம் அல்லாட்ட சாட்டிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வந்து இப்போ அந்த அவன் மற்றவனை பேசுகிறான், நாய் நாய் அப்படின்னு வந்து எல்லாம் அல்லாட வேற நாம் சொல்றது என்னமும் செய்யட்டேன். யாரும் ஜமாத்தையோ முஸ்லீம்களையோ அமீரையோ என்னமும் இவட்டான் ஏண்ட விஷயங்களை விசாரித்து இது பண்ணி உபதேசங்கள் செய்ய வேண்டியோ பொறுமையாக இருக்குது. பொறுமையாக அல்லாட்ட சாட்சியர் நீ பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று நடந்து கீச்சி கட்டிட்டு போனா அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சா ஏற்றுக்கொள்ளமா அந்த பிள்ளை? அப்படி ஒரு ஆள் வரமா ஜமாத்தில் பாருங்க, நான் கையை பிடிக்க அவன் வயது செய்து பெண்களை. அவ இந்த மாதிரி பகிரங்கமாக வந்துச்சு. இப்படிலாம் இடிக்க படுதோறு சொல்றவனோ இனி என்ன செய்யுமான்? சஹாபாக்களும் இப்படி ஒரு பிளவும் நடந்திருக்கும் மனிதர் ரெண்டு வகையில. இந்த கதை அப்படி அப்படி பொசிஞ்சிட்டு என்ன அன்னை ஆயிஷா அந்த சஹாபியோட கூடாரத்தில் வருகிட்டு வந்தான். இந்த கதை பொசிஞ்சு 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 கடைசியில் ரெண்டு பேருக்கும் தொடர்புண்ட மாதிரி வந்துட்டு. அப்ப அல்லாஹ் குர்ஆனில் இறக்குறான், நீங்க சுபஹான் அல்லாஹ்ன்னு சொல்லக்கூடாதா? இது கேள்விப்பட்டு நபிக்கும் சந்தேகம். சுபஹானல்லாஹ். 50 நாள் மனைவியோட நயமா கதைக்கிறே இல்லை. வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், கைஃப ஹாலுக், அவ்வளவுதான். அவங்களுக்கும் இவங்க அன்னை ஆயிஷாவுக்கு இது தெரியப்பட்டு அழுது 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 மெலிஞ்சி அவங்க பார்த்தா வகையும் வர மாட்டேங்குது. 50 நாளைக்கு பிறகு வகி வருவது, நபியே இந்த வேலையை செஞ்சது யாரும் இல்லை, யூதனோ கிறிஸ்தவனோ நாவிக இல்ல, உங்களிலே உள்ள ஒரு கூட்டம், உஸ்பத்துன் மின்கும், உங்களில் உள்ள ஒரு கூட்டம் தான் அந்த வேலையை செஞ்சது, சஹாபாக்கள் தான். அதோட அதுக்கு பிறகுதான் வந்து நபி ஆயத்தை ஓதினாங்க. ஓதி காட்டின உடனே ஆயிஷா சொன்னாங்க, முந்தி அல்லாவை புகழ்ந்தாங்க, சொன்னாங்க நான் அல்லாவை தான் முந்தி புகழும், நீங்க சந்தேகப்பட்டா இருந்தீங்க, அல்லா தான் என்னை நிரபராதி ஆக்கினான்னு அல்லாவை தான் போகிறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச அந்த ஆள்கள்லாம் கச்சேரி அடிக்கியா 80 படுதூர் சொன்னது வருவது. அப்ப சவபு நுசுல் என்ன? இந்த ஆயத்து இறங்குறதுக்கு சூரத்து 100 வருவது ஏன்னா இதுக்கு சவபு நுசுல் வந்தது சஹாபாக்கள் செஞ்ச வேலைதான் இது. அப்ப இது வகி இல்லை, அவங்களா அப்படி கற்பனை பண்ணி நினைச்சு இப்படி சொல்லி விட்டது. பேசுற நாய் நாய் ஹன்னாஸ் ஒழிச்சுக்கிட்டு இருந்து மக்களை வழி கெடுக்கிற அக்குறையில ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் இவன் அந்த அளவு அவங்களுக்குள்ள இதாயிட்டு. அல்லாஹு தாலாவுடைய வேலை இந்த ஹக்குக்கு எதிராக வாரவனுக்கெல்லாம் இதுதான் நடக்குது. பாருங்க என்ன நடக்குது எல்லா இடத்துலயும். இந்த ஹக்கை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டவனுவோ இது பண்ணவனுவோ தலைமைத்துவத்தை பேசுறவன் செஞ்சுக்கிட்டு இருந்தவனோ அதுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் பாருங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுல தவக்கல் வச்சா பஹுவ ஹஸ்புஹு, அவனே அவனுக்கு போதும்னு வந்திருக்கிறேன். ஒமன் யத்த வக்கல், அல்லாஹ்வுல யார் தவக்கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போதும். எங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் செய்யறவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, அவன் தான் இது அவன்கிட்ட சாட்டிட வேண்டியா சலாபத்து இருந்தா பிடிச்சி பிடிச்சி என்ன நடக்கும். அப்ப இந்த அன்னை ஆயிஷாவுடைய இந்த ஆயத்து இறங்குறது சூரத்து 100 இதுலாம் அஹ்சாபுலாம் காரணம் இதுதான். இது வகி இல்லை, இது விளங்குறதுக்கு இது காரணமும் இல்லை. அடுத்த நமக்கு இருக்குது, யார் படுதூறு சொல்றாங்களோ அவங்களுக்கு 80 கச்சையடி, யார் விபச்சாரிஞ்சு திருமணம் முடிக்கல 100 கச்சையடி. ஏன்னா திருமணம் முடிச்சு செஞ்சா கல்லறிஞ்சு கொள்ளுங்க, அது ஹதீஸ்ல இப்படி எல்லாம் தெளிவாக ஒரு ஆணை இருக்குது, இது வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பல நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த 5-6 உதாரணங்களை வச்சு நாம தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம். சவபு நுசுல் என்பது 99% வகி இல்லை, 100 வகி இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மேலே பார்த்தாங்களே, அது குர்ஆன்ல இருக்குது, இருந்ததுக்கு அது அல்லாஹ்வுடைய வகி இல்லை, நீங்க இப்படி பாருங்கன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை விளங்கிச்சா? அதனால 100 நாம சொல்லிடலாம், அது காரணம் வகி இல்லை அப்படின்ட்டு ஒண்ணு. அப்ப இது மார்க்கத்தை விளங்குறதுக்கு இது அவசியமும் இல்லை. சும்மா ஒரு விளக்கம் ஒன்று இதுதான் இப்படி நடந்துச்சு அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சௌபநுசூரு கொஞ்சம்தான், பிரிவுகளை தஃப்ஸீர் இருக்கிற ஒரு அதில் எழுதி குமிச்சிருக்கிறாங்க சௌபநுசூல் 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 அப்படின்ட்டு. பார்த்தா அது நவீன காலத்தில் நடந்ததும் இல்லை. அதிகமாக இந்த இப்னு மர்தவியான ஒரு முஹத்தீஸ் இப்படி நிறைய எழுத நூற்றுக்கு 95 இந்த மாதிரி சும்மா வீண் விட்டு கட்டப்பட்டதான் லைஃபன் தான். அந்த இடைவெளியில் விறகு பிறக்கிற ஆள்கன்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். அதேபோல் அல்லாமல் சுயூத்தி ஒரு தப்சீர் இருக்குது, ஜலாலைன், அதுலேயும் நிறைய கூலங்கள் குப்பைகள் இருக்குது. சரியான இது நவீன காலத்தில் நடந்தது மட்டும்தான். இதுதான் என்னுடைய சுருக்கமான வழக்கம். ஒன்றும் இல்லையே. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك